بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் இரவு தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய வகியை பற்றிய தெளிவை அறிந்து கொள்வதற்காக இங்கே நாம் குழும்பியிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் வகியை மட்டும் பின்பற்றுவோம் என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்று மட்டுமல்ல, இனி வரக்கூடிய காலங்களில் இது தொடர்பாக நம் சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பல விஷயங்களை தொடர்ச்சியாக நாம் பல உரைகளாக தெளிவுபடுத்த இருக்கிறோம். வஹியை மட்டும் பின்பற்றுவோம், இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் மூமின்களுக்கு இடக்கூடிய உத்தரவு. திருக்குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் பல வசனங்களில் அல்லாஹ் அருளியதை மட்டும் பின்பற்றுங்கள், வேறு எதையும் பின்பற்றாதீர்கள், வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும், வேறு எதையும் பின்பற்றக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களில் குறிப்பிடுகிறான். 7வது அத்தியாயம் 3வது வசனத்தில் இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அதை விடுத்து வேறு பொறுப்பாளர்களை பின்பற்றாதீர்கள். இந்த வசனத்தில் நாம் எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது, இரண்டு விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எதை பின்பற்ற வேண்டும், மா உன்ஸில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை பின்பற்ற வேண்டும். எதை பின்பற்றக்கூடாது, வலா தத்தபியும் இன் தூனிஹி அவுலியா, அதை விடுத்து வேறு பொறுப்பாளர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் அருளியதை விடுத்து வேறு எதையாவது நாம் பின்பற்றினால் நாம் வேறு பொறுப்பாளர்களை எடுத்துக்கொண்டோம். பின்பற்றுவதற்கு அல்லாஹ்வை மட்டும்தான் நாம் பொறுப்பாளர்களாக எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதே போல் 6வது அத்தியாயம் 153வது வசனத்தில் வன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி, ஃபத்தபிஊஹு, அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், வலா தத்தபி உசுபுல, பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், ஃபத்தஃபர்ரக்கபிக்கும் அன் சபீலிஹி, சைத்தான் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உங்களை திசை திருப்பி பிரித்து விடுவான், சரியான பாதையை விட்டு உங்களை திசை திருப்பி விடுவான். இதைத்தான் பின்பற்ற வேண்டும், எதை, அல்லாஹ் அருளிய வகியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அதை விடுத்து வேற பல வழிகளை பின்பற்றாதீர்கள். வழி ஒன்றுதான், அது என்ன, அல்லாஹ் அருளியதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும், அதுதான் ஒரே வழி, வேறு வழிகளை நாம் தேடக்கூடாது நாடக்கூடாது என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். 6வது அத்தியாயம் 50வது வசனம் இன் அத்தபி இல்லாமா யூஹா இளைய, நபிகள் நாயகம் சல்லாஸ் உங்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வகியாக அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்ற மாட்டேன், பின்பற்றவில்லை, எனக்கு வகையாக அறிவிக்கப்பட்டதை மட்டும்தான் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். வகையை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், இது ரசூல் சல்லா அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் இடக்கூடிய உத்தரவு அல்ல. அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆர்டர் சொல்லுகிறான் என்றால் அது எல்லோருக்கும் உரிய சட்டம், எல்லோருக்கும் உரிய கட்டளை. அதே போல் ஏழாவது அத்தியாயம் 203 வசனத்தில் இன்னமா அத்தபியுமா யூஹா இளையம் இரப்பி, என் இறைவன் புறத்திலிருந்து எனக்கு அருளப்பட்ட வகியை மட்டும் தான் நான் பின்பற்றுவேன், அதை மட்டும் தான் நான் பின்பற்றுவேன், வேறு எதையும் பின்பற்ற மாட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லாஸ் அவர்கள் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கட்டளையிடுகிறான். இது உதாரணத்துக்கு 4 வசனங்கள். இந்த கருத்தில் திருமறை குர்ஆனில் நிறைய வசனங்கள் இருக்கிறது, வகியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இதுல ஒரு முக்கியமான விஷயம், வகியை மட்டும் பின்பற்ற வேண்டும், இது அல்லாஹ் சொல்லக்கூடிய போதனை. அதுதான் நம்ம தலைப்பாக எடுத்திருக்கிறோம். இது என்ன கருத்தை சொல்லுது? வகியை மட்டும் பின்பற்ற வேண்டும், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இதுல ரெண்டு உத்தரவுகள் அடங்கி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரெண்டு கட்டளைகள் அடங்கி இருக்கிறது, இரண்டு அம்சங்கள் இதிலே இருக்கிறது. ஒன்று, வகியை பின்பற்ற வேண்டும். வகியை தவிர வேறு எதையும் பின்பற்றக்கூடாதுன்னா வெளிப்படையில் பார்த்தா வேறு எதையும் பின்பற்றக்கூடாது, வேறு எதையும் பின்பற்றக்கூடாது, வேறு எதையும் பின்பற்றக்கூடாது. இந்த கருத்தை மட்டும் சொல்ற மாதிரி சிலர் இந்த வசனங்களை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வசனம் அதை மட்டும் சொல்லலை, வகி அல்லாத வேறு எதையும் பின்பற்றக்கூடாது என்று சொல்லுகிறது. இமாம்கள் சொன்னாங்க, பெரியார்கள் சொன்னாங்க, எங்கள் ஊர் தலைவர்கள் இதை ஹலால்னு சொன்னாங்க, அல்லாஹ் ரசூல் ஒன்று ஹலாலாக்கி இருக்கிறாங்க, இல்லை எங்கள் மதுவபு சட்டத்தில் அது ஹராம்னு இருக்குது, அல்லாஹ் ரசூல் ஒன்று ஹராமாக்கி இருக்கிறாங்க, இல்லை எங்கள் மதுவபு சட்டத்தில் அது ஹலால்னு இருக்குது. இப்படியெல்லாம் வறுமையானால் அப்போ வகி அல்லாததை பின்பற்றுகிறார்கள், அது ஹராம் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிடும். அப்ப வகி அல்லாததை பின்பற்றக்கூடாது என்ற கருத்தை இந்த வசனங்கள் தருகிறது, நம்ம மறுக்கல. ஒவ்வொரு முஸ்லீமும் வகியை மட்டும்தான் பின்பற்றணும், வகி அல்லாத இது எதையும் பின்பற்றக்கூடாது. ஆனா அதை மட்டுமா தருது? இன்னொரு கருத்தும் இந்த வசனங்கள்ல அடங்கியிருக்கு, வகியை பின்பற்ற வேண்டும், வகி அல்லாத எதையும் பின்பற்றக்கூடாது. வகி அல்லாத வேற எதையும் பின்பற்றக்கூடாதுன்னா வகியை பின்பற்றது அதை விட முக்கியம். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, சில பேர் வகி அல்லாத பின்பற்றக்கூடாது, வகி அல்லாத பின்பற்றக்கூடாது என்று பேசுகிறார்கள். ஆனால் வகியை பின்பற்றுவதிலே கோட்டை விடுகிறார்கள், வகியை பின்பற்றுவதில் சரிகி விடுகிறார்கள். வகியா இருக்கக்கூடிய விஷயத்தை கூட இது வகி இல்லை, நபி சொன்னதில்லை, அல்லாஹ் சொன்னதில்லை, இஸ்லாம் இல்லை. இஸ்லாமாக இருக்கும், அல்லாஹ் சொல்லியிருப்பான், நபி சொல்லியிருப்பார்கள், ஆனா வகி இல்லை என்று மறுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அவங்க தான் இந்த மாதிரியான டாபிக் எடுத்து பேசுறாங்க, அதுதான் நமக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. வகியை தவிர வேற எதையும் பின்பற்றக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? வகியை முதல் பின்பற்றணுமா இல்லையா? பின்பற்றிட்டு அப்புறம் அடுத்து மற்றதை பத்தி பேசணும். வகியை நாங்க கரெக்டா பின்பற்றோம், வேற எதையும் பின்பற்ற மாட்டோம், நீ வகியவே பின்பற்றலையே, வகையை பின்பற்றுறதுலே ஓட்டை இருக்குதே, அதிலே உடசல் இருக்குதே, அதிலே நிலைப்பாடு சரியில்லையே, அப்போ வகை அல்லாத பின்பற்றக்கூடாது என்று பேசுவதற்கு என்ன? இது எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ கலிமா இருக்கு, லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை. ஒரு மனுஷன் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறான், அவன் அல்லாஹ்வை வணங்குறதே கிடையாது, அவன் அல்லாஹ்ட்ட கேட்குறான், யா அல்லாஹ், நான் உன்னை தவிர வேற யாரையும் வணங்குறது இல்லை, உன்னை தவிர வேற யாரையும் நான் வணங்குறது இல்லை, எனக்கு அதை கூட இதை கூட என்னை காப்பாத்து, சொர்க்கத்தை கூட நரகத்துல இருந்து என்னை காப்பாத்துன்னு துவா செய்யறான். இவன் துவாவால ஏத்துக்கிடுவானா? இவனுடைய கோரிக்கை நியாயமானதா? அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாது, நீ யாரையும் வணங்கல, அல்லாஹ் வணங்கினியா நீ ஒழுங்கா? அதுலயே நீ சரியில்லையே, முத நீ அல்லாஹ் வணங்கணும், அதை வேற யாருக்கும் செலுத்தக்கூடாது. இந்த இரண்டு அம்சங்கள் இருந்தால்தான் அந்த கோரிக்கை சரியானதாக இருக்கும், அவர்களின் நிலைப்பாடு சரியான நிலைப்பாடா இருக்கும், அவர்கள் எதை சொல்றாங்களோ அதை உண்மையாளர்களாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்ல, அல்லாஹ் வணங்குறது சரியில்லை, ஆனா அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு பேசுறாங்கன்னா அப்ப அவங்க பொய் சொல்றாங்க, அதுல அவர்கள் உண்மையாளர்களாக இல்லை என்பதை நீங்கள் புரிய வேண்டும். இது மாதிரி இன்னொரு உதாரணம், ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்படாமே இருக்கிறார், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்கா செய்யறதில்ல. அப்ப கணவன் என்ன செய்யறாரு, கண்டிக்கிறார். அப்ப அந்த மனைவி சொல்றா, உங்களை தவிர எனக்கு கணவன் யாரு, உங்களை தானே நான் நம்பி இருந்தேன், உங்களை தானே நான் கட்டுப்பட்டு இருந்தேன், வேற யாருக்கும் நான் உங்க இடத்த நான் தரலையே அப்படின்னு சொல்றா. இப்படி சொன்னா கணவன் ஏத்துக்குருவானா? ஆமா ஆமா, நீ இடத்த வேற யாருக்குமே தரல, நீ தான் பத்தினி, நீ தான் உண்மையான பெண், நீ சரியான பெண், அங்கீகரிச்சுக்கிருவானா? என்ன தவிர யாருக்கும் இடத்த தரல, ஆனா எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ஒழுங்கா கொடுத்தியா, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து ஒழுங்கா கொடுத்தியா, எனக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ ஒழுங்கா செஞ்சியா, எனக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நீ ஒழுங்கா கொடுத்தியா? அப்ப அதெல்லாம் செய்யாம நான் உங்களை தவிர வேற யாரையும் நாடல போகல, உங்க இடத்த யாருக்கும் கொடுக்கலன்னு சொன்னா, அப்ப இது வந்து கணவனுடைய கோபத்தை அணைச்சிருமா இது? அப்ப இதை நீங்கள் புரிய வேண்டும். வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்றால் வஹி அல்லாத வேற எதையும் பின்பற்றக்கூடாது, அது முக்கியமான விஷயம். இன்னொரு அது கூடுதல், அதை விட முக்கியமானது, வஹியை கண்டிப்பா பின்பற்றி ஆகணும். அந்த வஹியை பின்பற்றதுல கொஞ்சம் சிலதை மறுக்கிறது, சிலதை ஏத்துக்கிறது, வஹி இதுன்னு சொல்றது, இது வஹி இல்லைன்னு ரிஜெக்ட் பண்றது. முஸ்லிம்கள் எல்லாம் வஹி என்று இதுநாள் வரைக்கும் நம்பி வந்த பல ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை, வஹி செய்திகளை, இவையெல்லாம் வஹியே இல்லை அப்படின்னு சொல்றது, தன் மனசுக்கு ஒத்து வருதான்னு பாக்குறது, ஒத்து வந்தா வஹி இல்லான்னா வஹி இல்லை, தன் அறிவுக்கு ஒத்து வருதான்னு பாக்குறது, அறிவுக்கு ஒத்து வந்தா வஹி இல்லான்னா வஹி இல்லை. அப்புறம் அதுல ஏதாவது ஒரு நெருடல் வந்தா அந்த நெருடலை போக்குறதுக்கு வழி தேடணும். ஒரு வகை செய்தியில ஏதாவது ஒரு நெருடல் வருதுன்னா அந்த நெருடலை போக்குறதுக்கு வழி தேடணும், அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்குதான்னு சொல்லி மற்றவரிடத்துல கேட்கணும் அல்லது முயற்சி செய்யணும். ஒண்ணுமே செய்யறது இல்லை, சும்மா அப்படியே பாக்குறது, போட்டு பாக்குறது, ஆமா இது வந்து சரி வரலையே, அப்ப இது வகை இல்லை அப்படின்னு சொல்றது. அப்ப இது நடைமுறைக்கு சாத்தியமா, செஞ்சு காட்டுவீங்களா, நடைமுறைப்படுத்துவீங்களா? இப்படி எல்லாம் பேசி பல விஷயங்களை வகி இல்லை வகி இல்லை வகி இல்லை என்று நாளுக்கு நாள் ஒன்ன ஒன்னா மறுத்து 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 வகியெல்லாம் வகி இல்லைன்னு சொல்லி அந்த மறுப்பு பட்டியலை அதிகமாக்கி கொண்டே போனால், இப்படி எல்லாம் செய்துவிட்டு வகியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்றால், அல்லாவை வணங்காதவன் ஒன்ன தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொன்னால் அது என்ன லட்சணமோ, அது எந்த தகுதியோ, அந்த நிலையில்தான் இவர்களுடைய பேச்சும் இருக்கிறது. இதை நீங்கள் முதலாவதாக புரியணும். ஏன்னா இதையும் அல்லாஹ் சொல்கிறான், வஹியை தவிர வேறு எதையும் பின்பற்றக்கூடாது என்று சொன்ன ரப்புல் ஆலமீன், வஹியில விளையாடக்கூடாது, யார் சொன்னாலும் வஹியை மறுக்கக்கூடாது, வஹியில நமக்கு தோதுவானதை எடுக்கிறது, தோதுவில்லாத மறுக்கிறது, இந்த வேலைகளை பார்க்கக்கூடாது, அறிவுக்கு படாத மறுக்கிறது, அறிவுக்கு பட்டதை ஏத்துக்கிறது, இந்த வேலையை நீ வகையில செய்ய அப்படி செஞ்சேனா நீ வகையை மட்டும் பின்பற்றவில்லை, அந்த தலைப்பில் பேச உனக்கு உரிமை இல்லை, நீ எதை பேசுறியோ நீ செய்யறியோ அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். ஒரு சில வசனங்களை பாருங்கள். 33வது அத்தியாயம் 1வது வசனம், யா ஐயுஹன் நபியு, நபியே, இத்தகில்லா, அல்லாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வலா துத்அல் காஃபிரீன வல் முனாஃபிகீன், காஃபிர்களுக்கும் முனாஃபிக்கீன்களுக்கும் நீங்கள் கட்டுப்படாதீர்கள். இன்னல்லாஹ கான அலிமன் ஹகீமா, வத்தபியுமா யூஹா இலைக்க மின் ரப்பிக், காஃபிர்களுக்கும் முனாஃபிக்கீன்களுக்கும் கட்டுப்படாதீர்கள், அல்லாஹ்வை பயந்து நடங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வத்தபியுமா யூஹா இலைக்க மின் ரப்பிக், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட வஹி செய்தியை பின்பற்றுங்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், வஹி செய்தியை பின்பற்றுவது என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? காஃபிர் சொல்லுவான், வஹி செய்தி இதை பின்பற்றாத, இது வஹி இல்லை, இது அல்லாஹ் சொன்னது இல்லை, அவன் மறுப்பான். நயவஞ்சகன் முனாஃபிக், அவனும் என்ன செய்வான், இது வஹி இல்லை வஹி இல்லைன்னு மறுப்பான். அப்ப அல்லாஹ் நபிக்கு சொல்றான், அந்த காஃபிருக்கு நீ கட்டுப்படாத, அல்லாஹ்வுக்கு பயப்படு, அவன் சொல்றான் இவன் சொல்றாங்கிறதுக்காக வஹியை மறுத்த நீ நாசமா போயிருவ. இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள், காஃபிருக்கு கட்டுப்படாத, முனாஃபிக்கு கட்டுப்படாத, அல்லாஹ் உனக்கு அருளிய வஹியை மட்டும் பின்பற்று. அப்ப இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், வஹியை மறுப்பது மூமின்கள் செய்யற வேலை இல்லை, அது யாரு செய்வா, அது முனாஃபிக் நயவஞ்சகன் செய்வான், அது காஃபிர் செய்வான், நல்ல மக்கள் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறார். அதே போன்று 10வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்கள் மீது ஓதி காமிக்கப்பட்டால், காலல்லதீன எர்ஜூன லிகானா லா எர்ஜூன லிகானா, நம்மை சந்திப்பதை நம்பாதவர்கள், மறுமை நம்பிக்கை இல்லாதவர்கள் கூறுகிறார்கள், இஃதி பி குர்ஆனின் கைரி ஹாதா, இந்த குர்ஆனை விட்டுருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த வஹிச்செய்தியை காஃபிரிடத்தில் ஓதி காட்டும் போது காஃபிர்கள் சொன்னார்கள், இஃதி பி குர்ஆனின் கைரி ஹாதா, இந்த குர்ஆனை விட்டுருங்க, வேற குர்ஆனை கொண்டு வாங்க, நான் ஏத்துக்கிறேன் சொன்னாங்க காஃபிர்கள், வேற குர்ஆனை கொண்டு வாங்க, இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம், அவ் பத்திலுஹு, அல்லது கொஞ்சம் மாத்தி ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க, அப்படியே கொடுக்க கூடாது, கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சமாவது மாத்தணும், ஒன்னு மொத்தத்தில் மாத்துங்க அல்லது கொஞ்சத்தை வச்சுட்டு கொஞ்சத்தை மாத்தி கொடுங்க, அப்ப நாங்க ஏத்துக்கிறோம் என்று மறுமை நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்கிறார்கள். குல், நபி நீங்கள் சொல்லுங்கள், மாயக்கூனு பத்திலகு மின் தில்காய் நஃப்ஸி, என் புறத்தில் இருந்து இதை மாற்றுவதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வகையாக அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றவில்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றானே, வகையை மட்டும்தான் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுன்னு, அதுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ் கொடுக்கிறான், அது நபி அவர்கள் எந்த இடத்துல சொன்னாங்க, வேற குர்ஆனை கொண்டு வாங்க, வகையை சொல்லும் போது இது வகை மாதிரி இல்லை, வேற குர்ஆனை கொண்டு வாங்க, அல்லது கொஞ்சம் முழுசா மாத்தாட்டினாலும் கொஞ்சத்தை கொஞ்சத்தை தூக்கி போட்டுட்டு கொஞ்சத்தை வேறத போட்டு இப்படி கையில மடியில போட்டு ஒரு கலப்படமான வகி, ஓ இஷ்டத்துக்கு ஒன்ன கொண்டு வா, அத வகின்னு சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், என் இஷ்டத்துக்கு நான் மாத்துறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, நான் வகியை பின்பற்றேன், நான் என் கருத்தை ஓன் கருத்தை சொன்னா நான் கையில மடியில போட்டு என்ன செய்யலாம், நீ கேட்கிற மாதிரி வேற குர்ஆனை கொண்டு வரலாம், அல்லது கொஞ்சம் மாத்தி கொடுக்கலாம், என் கருத்தா இருந்தா நான் வகியை பின்பற்றும் போது வகியை பின்பற்றுங்க, வகையில இஷ்டத்துக்கு மாத்த முடியுமா, அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க இப்பெல்லாம் சொல்லுங்க, நான் வகியை பின்பற்றிட்டு இருக்கிறேன், வேற எதையும் பின்பற்றல, அப்ப நான் எப்படி அதை மாத்த முடியும், சேஞ்ச் பண்ண முடியும், அதை எப்படி நான் மறுக்க முடியும், இன்னி அஹாஃபு அன் இன் அசைத்து ரப்பி அதாப யௌமின் அதீம், என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளின் வேதனையை நான் அஞ்சுகிறேன் என்று நபியை சொல்லுங்கள். அப்ப இந்த வசனமும் வகையைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது. அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய முக்கியமான அர்த்தம் என்ன, பிரதானமான மீனிங் என்ன, வகையில கை வைக்க கூடாது, வகையைத்தான் பின்பற்றுவேன் வேற எதையும் பின்பற்றக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொல்லாசவங்க குரான்ல பல இடங்கள்ல சொல்லுமாறு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அதனுடைய யதார்த்தமான பொருள் என்ன, உண்மையான அர்த்தம் என்ன, வகையில நான் கை வைக்க மாட்டேன்னு தான் அர்த்தம், ஏன் இஷ்டத்துக்கு நான் மறுக்கிறது, ஒத்து வந்தா எடுக்கிறது, ஒத்து வரலானா வேண்டான்னு ஒதுக்கிறது, இந்த வேலைகளை செய்யக்கூடாது. இப்படி செய்யறாங்கன்னா அவங்க வகையை பின்பற்றல, அவங்க எதை பின்பற்றாங்க, அவங்க மனவீச்சையை, அவங்க அறிவை, அவங்க லாஜிக்கை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் சொன்னதை பின்பற்றவில்லை, வகையை பின்பற்றவில்லை. இதை நீங்க கவனத்தில் வைக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் 9வது அத்தியாயம் 37வது வசனத்தில் கூறுகிறான், குஃப்ர் பல வகை இருக்கு, அதுல ஒரு வகை இன்னமன் நசியு ஜியாதத்துன் ஃபில் குஃப்ரி, அல்லாஹ் புனித மாதங்கள் 4 மாதங்கள்னு நிர்ணயித்திருக்கிறான். ஆனால் காஃபீர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த 4 மாதத்தானே புனித மாதமாக வைக்கணும், அவங்க என்ன செய்வாங்கன்னா இஷ்டத்துக்கு மாற்றிக்கிறது, ஒரு நாள் ரஜபை வைக்கிறது, ஒரு நாள் வேற ஏதாவது செவ்வாழை வைக்கிறது, அல்லாஹ் என்ன மாதத்தை புனிதம் சொன்னானோ அதைத்தான் புனிதம் சொல்லணும். ஆனால் இவன் என்ன செஞ்சான், தள்ளி போட்டான், இந்த மாதம் புனித மாதம் வருதா, இப்போ ரமலானை தள்ளி போட முடியுமா, ரமலான் வந்துருச்சு, ரமலானில் தான் நோன்பு வைக்க முடியும், ஒரு ஆள் இந்த மாசத்தை கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு, அடுத்த மாசம் ரமலானை வச்சுக்கிறோம், இது குஃபுர். இந்த மாதிரி வேலையை புனித மாதங்கள் விஷயத்துல காஃபிர்கள் செய்தார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, இன்னமன் நசியு, மாதங்களை தள்ளி போடுவது, ஜியாதத்துன் ஃபில் குஃப்ரி, அது இறைமறிப்பை அதிகமாக்கி கொள்வது. அப்ப அல்லாஹ்வுடைய வகி ஒன்னு இருக்கும்போது அதை அச்சு அசகாம அப்படி பிடிக்கணும், அப்படியே எடுக்கணும். அதுதான் ஈமான். அதை விட்டுட்டு இதை வந்து அங்கே போடு, அதை இங்கே போடு, இதை எடு, அதை எடுக்காத, இப்படி நம்ம விளையாடுறதுக்கு, நம்ம போய் ஆட்டம் ஆடுறதுக்கு இது வேலை இல்லை, இடம் இல்லை. அது அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், யுதில்லு பிஹில்லதீன கஃபரு யுஹில்லூனஹு ஆமன் வ யுஹர்ரிமூனஹு ஆமன். ஒரு வருடம் புனிதம் என்று ஒரு மாதத்தை ஆக்குகிறார்கள், இன்னொரு வருஷம் அதை வந்து புனிதம் இல்லைன்னு ஆக்குறாங்க, இப்படி இஷ்டத்துக்கு ஆக்குறாங்க. அப்ப இதையும் அல்லாஹ் குஃபுர் என்று சொல்கிறார். அப்ப வஹீன் வந்துட்டா அங்க வந்து நின்றணும், ஸ்டாப் ஆயிடணும், என்ன செய்யணும், அடிபணிஞ்சிடணும். அல்லாஹ் சொன்னதுதான், நபி சொன்னதுதான், அதுக்கு மாத்தமா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன், காதுல வாங்க மாட்டேன். இப்படி இருந்தால்தான் நீங்க வகையை பின்பற்றீங்க. அதை விட்டுட்டு ஒரு ஆள் வந்து இது நபி இல்லை, நபி மொழி இல்லை, இது ஹதீஸ் இல்லை, இது வகை இல்லை, இது வகை இல்லைன்னு ஃபில்டர் பண்ணா தலையாட்டினீங்கன்னு வைங்களேன், அப்ப நீங்க வகையை பின்பற்றல, அந்த மனிதரை பின்பற்றுகிறீர்கள். இதை நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். அது மாதிரி அல்லாஹ் 11வது அத்தியாயம் 49வது வசனத்தில் தில்க மின் அம்பாயில் கைபி நுஹீஹா இலைக்க நபியே, பல அந்த நூஹ் நபியுடைய சம்பவம், நபிமார்களுடைய சம்பவம், இதையெல்லாம் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இவையெல்லாம் மறைமுகமான கைபான விஷயங்கள், மறைமுகமான விஷயங்கள், உமக்கு இதை வகையாக அறிவித்திருக்கிறோம். மா குந்த தாலமுக அந்த வலா கவுமுக, இது உங்களுக்கோ உங்களுடைய சமுதாயத்துக்கோ தெரியாது. அப்ப அல்லாஹ் இதுல என்ன சொல்றான், வஹீல கைபான விஷயங்களும் இருக்கு, நம்ம அறிவு கெட்டாதது, நம்ம கண்ணால பார்க்காதது, பின்னாடி கூட நம்முடைய சிந்தனைக்கு கொஞ்சம் தாமதமா படுற மாதிரி உள்ள விஷயங்கள், இப்படி எல்லாம் கைபான விஷயங்கள் வஹீல இருக்குது. கைபுனால என்னங்க அர்த்தம், மறைவுன்னு அர்த்தம். எதுக்கு மறைவு, நம்ம அறிவுக்கு மறைவு. அப்ப அந்த மாதிரியான வஹீயை வந்து நம்ம என்ன, அல்லாஹ் சொன்னா நம்புவோம், அவ்வளவுதான். அதான ஈமான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுன் அல்லாஹ் சொல்றானே, உதல்லில் முத்தகீன், இது இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டி. அடுத்து என்ன சொல்றான், அல்லதீன யூமினூன பில் கைப், அவர்கள் கைபை நம்புவார்கள். கைப் வஹீல பெரும்பகுதி கைப் இருக்கு. கைப்னா என்ன, அறிவுக்கு எட்டாதது. அல்லாஹ் ரசூல் சொல்வான், அப்படியே நம்ப, அல்லாஹ் சொல்லுவாங்க அப்படியே நம்பணும். அப்ப இந்த மாதிரி வஹியை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். கைபான விஷயங்கள்ல புகுந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, வஹியை மறுத்து காஃபிரா போயிடக்கூடாது. அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். இது ஒண்ணு. அதே மாதிரி இப்ப நீங்க உங்களுக்கு சந்தேகம் வரலாம், என்னன்னா மொத்தமா மறுக்கிறது தானே தப்பு, கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாலு பத்து நூறு ஐம்பது நூறு இரநூறு முந்நூறு இப்படி அது அப்படியே போய் மொத்தத்தில் வந்து நிற்கும். அல்லாஹ் வந்து ஆயுட்காலத்தை அதிகமாக்கினான்னு சொன்னால் திருந்தினா அல்ஹம்துலில்லா, திருந்தலைன்னு சொன்னால் இது அப்படியே என்ன செய்யும், பெருகிக்கிட்டே இருக்கும் இந்த எண்ணிக்கை. கடைசியில் வந்து எங்கே வந்து நிற்கும், ஒட்டு மொத்தத்தில் வந்து மறுக்கிறதுல வந்து நிற்கும். அல்லாஹ் சொல்கிறான் 11வது அத்தியாயம் 12வது வசனம், فَلَعَلَّكَ تَارِكٌ بَعْضَ مَا يُوحَى إِلَيْكَ وَلَائِقٌ بِهِ صَدْرُكَ أَنْ يَقُولُوا لَوْلَا أُنْزِلَ عَلَيْهِ كَنْزٌ أَوْ جَاءَ مَعَهُ مَلَكٌ إِنَّمَا أَنْتَ نَذِيرٌ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ وَكِيلٌ. நபியே, இவங்க கேக்குறாங்க, இவருக்கு ஒரு புதையல் வழங்கப்பட்டிருக்க வேண்டாமா, இவரோடு வானவர் வர வேண்டாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள். இப்படி இவர்கள் பேசுவதால் உங்களுடைய நெஞ்சில் ஒரு சுருக்கம் ஏற்பட்டு, ஒரு நெருக்கடி ஏற்பட்டு, உங்களுக்கு வகையாக அறிவிக்கப்பட்ட சிலதை நீங்கள் விட்டுவிடக்கூடும். அந்த மாதிரி ஒரு நபி விட மாட்டாங்க. ஆனா அந்த நிலையை இவர்கள் ஏற்படுத்துவார்கள். யாரு, காஃபிர்கள். பல வகையான விமர்சனங்களை செஞ்சு அல்லாஹ்வுடைய வகையிலே இதை சொல்லாம இருந்தா நல்லா இருக்குமே, இதை விட்டுட்டா நல்லா இருக்குமே, நபி உங்களுக்கு வகையா அறிவிக்கப்பட்ட சிலதில் நெருக்கடி ஏற்பட்டு, இவனுடைய விமர்சனத்தால் உங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டு, உங்களுடைய நெஞ்சிலே ஒரு இறுக்கம் ஏற்பட்டு, அதனால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வகையில் சிலதை நீங்கள் விட்டுவிடக்கூடும். இன்னமான் நதீர், நீங்க வந்து எச்சரிக்கை செய்பவர் தான். அல்ல என்ன சொல்றான், எச்சரிக்கை செய்பவர் தான். அப்படின்னா என்ன, நீங்க விட்டு விடக்கூடாது. அதை விடுறதுன்னா யார் விடணும், நான் விடணும். அல்லாஹ்வாகிய நான் அதை விடணும். அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது, காஃபீர் இப்படி கேட்பான், காஃபீர் இப்படி சொன்னா காஃபீருக்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப இந்த சிந்தனையில காஃபீர்கள் கேட்கிறார்கள் சொல்லி நெஞ்சு சுருங்கி அல்லாஹ் வஹியாக அறிவிச்ச பல விஷயத்தை விட்டு விடுகிறார்கள். நபி விடல, நபிக்கெல்லாம் சொன்னா இப்படிலாம் விமர்சனம் உங்கள் உள்ளத்துல இப்படி ஒரு நெருடலை ஏற்படுத்துது. ஆனா அந்த நெருடலை நீங்க பொறுப்படுத்திடக்கூடாது, அது ஒரு நோய், அந்த நோய்க்கு நீங்க அடிமையாயிடக்கூடாது. நீங்க யாரு, இன்னமா அந்த நதீர், நீங்க எச்சரிக்கை செய்தவர் தான். அவன் இப்படி சொன்னாங்கிறதுக்காக வயில சேர்ந்த விட்டுருவியலோ அல்லாஹ் கேட்கிறான். காபீர் அப்படி சொல்றான் இப்படி சொல்றாங்கிறதுக்காக வகையில உள்ளதை விட்டுருவீங்களா? நான் நீங்க எச்சரிக்கை செய்யறவர் தான், அல்லாதான் எல்லாத்துக்கும் பொறுப்பாளி. அப்ப இப்படி அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப வகி வந்து எங்க விடப்படும்னா இதெல்லாம் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் வருங்கிற அல்லாஹ் சுட்டி காட்டுறான். எந்த மாதிரியான சந்தர்ப்பம், காபீர்கள் சொல்லுகிறார்கள், யூத நசராக்கள் குரானை எப்படி விமர்சனம் பண்றாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம ஓவர் அதுல போய் சிக்கணும்னு வைங்களேன், கடைசி நம்மளை எங்க இழுத்துட்டு போயிடும், அந்த நோய் நம்ம மனசுல பாஞ்சு நம்மளும் கடைசியில் யூத நசரானா மாறி போயிருவோம். அவன் இப்படி கேட்கறான், அவன் இப்படி கேட்கறான் அப்படின்னே சொல்லி நம்ம வகையை மறுக்கக்கூடிய நிலை வந்துடும். இதை அல்லாஹ் இந்த வசனத்திலே கண்டிக்கிறான், எச்சரிக்கிறான். அப்ப இதெல்லாம் வகையிலிருந்து சருகிறதுக்குரிய வழிங்கிறத அல்லாஹ் உணர்த்துறான். அடுத்து 5வது அத்தியாயம் 49வது வசனம், அதுல அல்லாஹ் கூறுகிறான், நபியே அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு சொல்லுங்கள். யாரு, வேதக்காரர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள். வலா தத்தபி அஹ்வாஹும், அவர்களின் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள். அப்ப வஹியை பின்பற்ற விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது, மனோ இச்சை வரக்கூடாது. என்ன மனோ இச்சை, மனசுல உள்ள விஷயத்தை வஹியோட போட்டு மோத விடுறது. வஹின்னு ஒண்ணு வரும்போது அங்க கட்டுப்படணும், அதை விட்டு நம்ம மனசுல தோன்ற கருத்துக்களை வகிக்கு எதிரா நபி இப்படி வருவாங்களா, நபி இப்படி போவாங்களா, அல்லாஹ் இப்படி சொல்லுவானா, அல்லாஹ் இப்படி செய்வானா, இப்படியே நம்ம மனசுல தோணக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் வகிக்கு எதிரா அடுக்கி மறுக்க கூடாது. அல்லாஹ் அதான் சொல்றான், அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் அருளியதை கொண்டு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள். வலா தத்தபி அஹ்வாஹும், அவர்களின் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள். வஹதருஹும், அவங்க விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க. அவங்க விஷயத்தில் என்ன செய்வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருளியதில் சிலதை விட்டு உம்மை திருப்பி விடுவார்கள். மொத்தத்தில் திருப்ப மாட்டான், சிலதை என்ன செய்வான், அவன் மனைவி புறம் சொல்லுவான், இப்படி சொல்றியப்பா, ஆனா அது அப்படி இல்லை, இப்படி நீங்க சொல்ற நபியிடத்துல நீங்க இப்படி சொல்றீங்க இது வஹீனு, ஆனா அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவனா மனசுல தோன்றதெல்லாம் நபி சொன்னதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப நபிக்கு சொல்றான், அவன் பேச்ச கேட்டு நீ அந்த பக்கம் போயிடாத, அவன் இப்படி வகிக்கு எதிரா அவன் மனோ இச்சையை சொல்லிட்டு இருக்காங்கிறனால அவன் சொன்னதை நம்பிடாத, அவன் சொன்னதை நம்பி அல்லாஹ் உனக்கு அருளியதை சிலதை விட்டு விடாத, மொத்தத்தில் விட மாட்ட, சிலதை விடக்கூடிய நிலை வரும். ஏன்னா அதுவும் குஃபுரு தான், அதுவும் வழி கேடுங்கிற அல்லாஹ். மொத்தத்தில் மறுத்தாதான் குஃபுருங்கிறது இல்ல, மொத்தத்தில் மறுத்தாதான் வழி கேடுங்கிறது இல்ல, வகையில சிலதை மறுத்தாலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, மீன் பாலிமா அன்சல் அல்லாஹ் இலைக்க, அல்லாஹ் உனக்கு அருளியதில் சிலதை விட்டும் அவர்கள் உன்னை திசை திருப்பி விட கூடும், அதை விட்டு உன்னை மாற செய்து விட கூடும், அதனால கவனமாயிருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதான் யூதர்கள் அல்லாஹ் கண்டிக்கிறான். அவன் செஞ்ச வேலை என்ன, சிலதை ஏத்துக்கிறது சிலதை மறுக்கிறது, அது யூத நசராக்குடைய வேலை. அல்லாவுடைய வேதம் இது ஒண்ணுமே இல்லைன்னு தூக்கி தூரவா போட்டான், தௌராத்தை தூக்கி தூர போட்டானா, இஞ்சியில தூக்கி தூர இப்பையும் கையில வச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா அவன் செய்யற வேலை என்ன, தௌராத்துல இப்படி வசனம் இருக்குன்னு கேட்டா அது கட்டுப்பட மாட்டான். அவன் மனோ இச்சைக்கு எதிராக வசனத்தை தூக்கி போட்டீங்கன்னா அல்லாவுடைய வசனத்துல தூக்கி போடுறாங்கிற பணிவு வராது அவனுக்கு. அவனுக்கு என்ன அந்த மனோ இச்சை, அவனா ஒரு முடிவு பண்ணி இருக்கிறானே, அதுக்கு தகுந்தவாறு அந்த வசனத்துக்கு எதிராக அவனே பேசுவான், இப்படி இருக்குது இதுக்கு மாத்தமா அப்படி இருக்குதுன்னு சொல்லி எதையாவது கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருப்பான் யூத நசரா. அல்லாஹ் சொல்றான், அவங்கள பார்த்தா அல்லாஹ் கேக்குறான், 2வது அத்தியாயம் 85வது வசனம், அஃபதுமீனூன பிபாலில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபால், வேதத்தில் சிலதை நம்பி சிலதை மறுக்கிறீர்களா, சிலதை ஏற்று சிலதை மறுக்கிறீங்களா, மொத்தத்தில் மறுத்தாலும் குஃபர் வழிகேடு, சிலதை ஏற்று சிலதை மறுத்தாலும் வழிகேடு. அதுவும் குஃபர். ஃபமா ஜஸாஉ மன் யஃபஅலு தாலிக மின்கும் இல்லா ஹிஸ்யன் ஃபில் ஹயாத்தி துன்யா. இந்த காரியத்தை உங்களில் யார் செய்தாலும் இந்த உலகத்தில் இழிவை தருவேன். வயோமல் கயாமத்தி ரத்துன இலா அஷத்தில் அதாப், மறுமையில கடுமையான வேதனையின் பக்கம் உங்களை திருப்பி விடுவேன். அல்லாஹ் எச்சரிக்கிறான். எதுக்கு எச்சரிக்கை? இந்த எச்சரிக்கை வஹியில கொஞ்சத்தை எடுக்கிறது, கொஞ்சத்தை மறுக்கிறது. எது சரியான பாதை, எது சரியான வெற்றி? வஹி முழுசை எடுக்கணும். ஒரு 100% வஹியில நீ ரெண்ட ஒன்ன மறுத்த அணுவழியேடு தான், 100 எடுக்கணும். அல்லாஹ் அதான் சொல்லி காட்டுறான். அது மாதிரி 2வது அத்தியாயம் 170வது வசனம் அதுல அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் காலு அவர்கள் சொல்கிறார்கள், பல் நத்தபியுமா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, இல்லை இல்லை அல்லாஹ் அருளியதை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், எங்க முன்னோர்கள் எதை நான் எதிலே நாங்கள் கண்டோமோ, எங்க முன்னோர்கள் இந்த வழியில் இருந்தாங்களோ அந்த வழியைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் அருளியதை பின்பற்றுவதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் அருளியதை பின்பற்றணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, இது வஹின்னு நமக்கு தெரியுது. அப்ப என்ன செய்யணும்? அதை பின்பற்றணும். ஒரு ஆள் வந்து அதை பின்பற்றாத, இதை இப்படி வழங்கு அப்படிங்கிறார், வஹியில உள்ளதே ரிஜெக்ட் பண்றார், அப்ப என்ன செய்யறது? அப்ப நம்ம வஹியத்தை பின்பற்றணும். ஒரு ஈமான் உள்ளவங்களா இருந்தா, நம்ம அல்லாஹ் ரசூல் மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தா, வஹிக்கு எதிராக வந்து நிக்கிறாரு. மதுவை போல அதனாலதான் கண்டிச்சோம், மதுவை ஏன் கண்டிச்சோம், அதை ஏன் கடுமையா பிரச்சாரம் பண்ணோம்? ஹதீஸுக்கு மாத்தோம், நபியுடைய சொல்லுக்கு மாத்தோம், வஹிக்கு மாத்தமா சட்டம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வஹிக்கு மாத்தமா இவங்களே வந்து நின்றா, அப்ப அதை எப்படி நம்ம அங்கீகரிக்கிறது? அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல அதெல்லாம் எனக்கு அவர் சொன்னா சரியா தான் இருக்குங்க. ஹதீச மறுக்கிற விஷயத்துல, அதாவது ஒரு மனுஷன் சாதாரண பொதுமக்களுக்கு ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்காதுதான், ஒரு டீப்பா மார்க்க விஷயங்கள்ல உள்ள கண் நுழைஞ்சு எல்லாத்தையும் தெரியக்கூடிய ஒரு நிலையில அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பல வேலை பளு பல விஷயங்கள் இருக்குது. ஆனா பச்சையா தெரியும் வழிகேடு. எப்போ தெளிவான ஒரு நபிமொழி இருக்கும், அது சஹியான நபிமொழியா இருக்கும், இது தெளிவான வகையா, இதனால வரைக்கும் முஸ்லிம்களால் அங்கீகரிக்கப்பட்ட வகையா இருக்கும், வந்து அது வகை இல்ல தூக்கி தூர போடு அப்படின்னு ஒரு ஆள் சொன்னாருன்னா, இது தெளிவான பச்சையான அடையாளம். என்னது இது? வந்து சரியான வழி இல்ல, இது வந்து மோதுறாங்க, ரசுல்லாவோட மோதுறாங்க அப்படின்னு மக்கள் புரிய வேண்டிய விஷயம். ஆனா அதுல போய் கூட என்ன செஞ்சாங்க, இல்ல அவரு சொன்னா சரியா தான் இருக்கும், அவர் என்ன வகையவா மறுக்கிறாரு, பொய்யத்தான மறுக்கிறாரு, அதைத்தானே மறுக்க, இதைத்தானே மறுக்கிறாருன்னு அதுலயும் அவர் மேல உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. அப்ப ஒரு சரியான அதிசின் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருங்களேன், அந்த அதன் மேல உள்ள நம்பிக்கையை விட ஒரு ஆள் மேல உள்ள நம்பிக்கை அதிகமா இருக்குது. அதனால ஹதீசா இவரான் வரும்போது கூட அது ஹதீசா இருக்காதுன்னு அவர் சொல்ற பேச்சை கேட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அப்ப மக்கள் இப்படி ஒரு ஆள் நம்ப கூடாது, நம்பிக்கையை யார் மேல வைக்கணும்? நபிமொழி மேல வைங்களேன், உங்களுடைய அந்த நம்பிக்கைய நபிமொழி மேல வச்சிருங்க, ஹதீஸ் மேல வச்சிருங்க, டாபிக் முடிஞ்சிடும். அப்ப இந்த மாதிரி நேரங்கள் அதிச நோக்கி ஒரு கூட்டம் அழைக்குது, உலமாக்கள் அழைக்கிறாங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, விளக்கம் தெரியல தானே பிரச்சனை, விளக்கம் தெரியாம தானே மறுக்கிறீங்க, சரியான விளக்கம் இருக்குதுங்கன்னு ஒரு கூட்டம் சொன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன வரணும், ஆஹா விளக்கம் சொல்றாங்களாமே ஹதீஸுக்கு, விளக்கம் தெரியாம நம்ம மறுத்துக்கிட்டு இருந்திருக்கிறோம், விளக்கம்ல கிடைக்குதுன்னு சொல்லி உலகத்துல எந்த மூலையில அந்த விளக்கம் சொல்லப்பட்டாலும் உண்மையிலே ஹதீஸ் மேல ஈமான் இருந்தா விளக்கம் தெரியாதனாலதான பிரச்சனை, விளக்கத்தை தேடி போவோம் அப்படின்னு வரணும். ஏன்னா ஒரு விளக்கம் இருந்து தப்பா நம்ம மறுத்துட்டா, நபிமொழியை மறுத்துட்டா, வஹியை மறுத்துட்டா பிரச்சனையாயிருமே அப்படிங்கிற ஆர்வம் வரணும். ஆனா இன்னைக்கு அந்த மாகுல் இல்ல. என்ன, யாராவது விளக்கம் சொன்னா அவனுடைய பெர்சனல் விஷயத்தை எடு, யாரு ஹதீஸ் நான் மறுக்க ஹதீஸ் விளக்கமா சொல்ற, நீ உன்னை தொலைச்சு போடுவேன், விளக்கம் சொல்லக்கூடாது, விளக்கமா சொல்ற நான் மறுத்த நீ மறுக்கணும். அவன் பெருசுற விஷயத்தை எடுக்கிறது, அசிங்க அசிங்கமா பேசுறது, அவங்களுடைய மானத்தோட விளையாடுறது, அவங்கள திட்டுறது, அவங்கள பார்த்தா வந்து ஒரு காஃபியில பாக்குற மாதிரி பாக்குறது, ஏன் என்ன சிந்தனை வரணும்? ஆனா எப்படி சிந்தனை வந்துகிட்டு இருக்குது? ஒரு நபி மொழியில விளக்கம் தெரியாம முரண்பாடும் இருக்கு, முரண்பாடு இல்லைன்னு சொன்னா அப்ப அந்த விளக்கத்தை தேடி வரணுமா இல்லையா? உண்மையிலே நபிமொழியில பற்று உள்ளவங்க, பிடிப்புள்ளவங்க, ஆனா இன்னைக்கு மாவுல அப்படி இல்லை. அல்லாஹ் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்லயே இதை பின்பற்றும் சொல்லும் போது நீ என்ன முன்னோர்கள் சொன்னதை கேட்கிற, தலைவர் சொன்னதை கேட்கிற, அல்லாஹ் சொன்னதுக்கு முன்னாடி முன்னோர்கள் சொன்னது என்ன, தலைவர் சொன்னது என்ன? அப்ப அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது வஹியா அருளி இருக்கும் போது அதுக்கு மாற்றமா முன்னோர் சொன்னா கேப்பியா? அதெல்லாம் காஃபிர்களின் வழிமுறை, மூமின்களுடைய வழி இல்ல. அல்லாஹ் இதை இவ்வளவு வசனங்களில் தெளிவுபடுத்துகிறார். இனி அடுத்து வஹியை மட்டும் பின்பற்றுவோம். அதுல வந்து வஹினா என்ன, அது முக்கியமா இல்லையா? வஹினா எது? நார்மலாக பரவலா வஹின்னு சொல்லிட்டா மக்களுக்கு குரான் தான் ஞாபகத்துக்கு வரும், குரான் தான் வஹி அப்படின்னு வரும். சமீப காலங்களாக சிலர் பேசும்போது கூட என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள், அல்லாஹ் அருளியது வஹியை பின்பற்றுங்கள்னு குரான்ல இருக்குது இல்லையா, அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து பேசும்போது அதோட எதை சேர்த்துக்கிறாங்க, குரானை சேர்த்துக்கிறாங்க. ஆனா ஹதீஸ்களை பத்தி அங்க சேர்க்கிறது இல்லை. ஆனா முன்னாடி எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க, வஹின்னு சொன்னா அந்த இடம் குரானையும் குறிக்கும் ஹதீஸையும் குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, வஹியை பத்தி வரக்கூடிய இடங்களை எல்லாம் குறிப்பிட வேண்டியது, அல்லாஹ் அருளியது என்று வரக்கூடிய இடங்களை எல்லாம் குறிப்பிட வேண்டியது. அப்ப குரான், குரான் வந்து சிறந்தது, குரானை குரானை பத்தி பேச வேண்டியதுதான், குரானை மட்டும் அங்க பேசணும், அங்க குரான் மட்டும்தான் வஹியாது. வஹி வந்து ரெண்டு வகை, வஹியைத்தான் பின்பற்றணும். அந்த வஹி ரெண்டு வகை, ஒன்று குரான், இன்னொன்று சஹியான ஹதீஸ்கள். இந்த ரெண்டும் வஹி. குரான் எங்கெங்கெல்லாம் வஹின்னு வருதோ அதெல்லாம் இந்த ரெண்டையும் குறிக்கும், எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் அருளியதுன்னு வருதோ அது இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறோம். இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். இந்த அடிப்படையை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். குரான் மட்டும் வஹியா? ஏன்னா ஒரு கூட்டம் இருக்குது, ஏன்னா வஹியவே பின்பற்றக்கூடாது அவன் பக்கா காஃபிரா போயிடுவான். குரானை மட்டும்தான் பின்பற்றணும், குரான் மட்டும்தான் வஹி, ஹதீஸ்கள் எதுவுமே வஹி இல்லைன்னு அகல குரான் ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா, அவங்க முஸ்லீம்களா காஃபிர்களா? அவர்கள் காஃபிர்கள், ஏகோபித்த கருத்து எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, காஃபிர்கள் தான். ஏன்னா இன்னொரு வஹியை மறுத்துட்டாங்களா இல்லையா, மறுத்துட்டாங்க. இப்ப நடக்கிற பிரச்சனை என்ன, அந்த ஹதீஸ்கள் விஷயத்துல தான் நடக்குது. அப்ப ஹதீஸும் வஹிதான் என்ற உண்மையை பொதுமக்களாக நீங்கள் அறிந்து கொண்டால் அந்த வகையில யாராவது வந்து விளையாடினாங்கன்னு வைங்களேன், நீங்க ஈஸியா உழுவக்கூடாது. ஹதீஸ் வஹின்னு நம்புறீங்களே, ஒரு ஆள் வந்து முரண்பாடுன்னு சொல்லிட்டு அவன் நம்பிடுவீங்களா? நீங்க அதான் நடக்குது. இப்ப உதாரணத்துக்கு உங்க புள்ள மேல உங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீ, நீங்க பெத்த புள்ள அன்பு வச்சிருக்கிறீங்க, அந்த பிள்ளைய பத்தி உங்களுக்கு நல்ல தெரியும். ஒரு ஆள் வந்து சொல்றார், உன் பிள்ளை விபச்சாரம் பண்ணிடுச்சுன்னு சொல்றார். ஆனா பல பேர் ஊர்ல சொல்றாங்க, இது நல்ல பிள்ளைங்க, இது செய்யவே இல்லைங்க, இந்த ஆள் பொய் சொல்றாருங்க அப்படின்னு ஊரே திரண்டு நின்று சொல்லுது உங்க புள்ள. இப்ப நீங்க என்ன செய்வீங்க, அந்த ஊரே சொல்லுதே உங்க பிள்ளைய பத்தி, அதை கேட்டு நடப்பீங்களா, அல்லது என்ன இவர் சொல்றது சரியா தப்பான்னு ஆய்வு பண்ணுவீங்களா? ஒண்ணுமே ஆய்வு பண்றதும் கிடையாது. இப்படி ஒரு மாற்றமான தகவல் ஊரே திரண்டு சொல்லுது, அதுவும் நம்ம பிள்ளைய பத்தி சொல்லுதேன்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு ஊர் சொல்லுதா தூக்கி தூர போடு, என் பிள்ளை உபச்சாரிச்சு ஆமா உபச்சாரம் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா அப்படி நீங்க நடப்பீங்களா? அப்படி நம்ம இருப்போமா? அப்ப நம்ம புள்ள விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஒரு புள்ள மேல நம்ம அவ்வளவு அன்பு ஆசை பிரியம் வச்சிருக்கோம், அதுல வந்து யாராவது ஒரு ஆள் தப்புந்தோருமா பேசிட்டா கோபம் வருது, ஆக்ரோஷம் வருது, நிறைய பேர் தப்பு செஞ்சா கூட மறைக்க நினைக்கிறாங்க, அப்படி இருக்குது. ஆனா ஹதீஸ் வஹின் நம்பிக்கிட்டு திடீர்னு ஒரு ஆள் வந்து இது வஹி இல்லை வஹி இல்லைன்னு திடீர்னு பூசு பூசா சொல்லுனா ஆமா வஹி இல்லை ஆமா வஹி இல்லைனா அப்ப என்ன நம்பிக்கை, ஹதீஸ் மேல உள்ள நம்பிக்கை? அப்ப ஈமான் இல்லை. ஹதீஸின் மேல சரியான நம்பிக்கை இருந்தால் இப்படி எல்லாம் புதிது புதுதாக சந்தேகம் வரும்போது ஒரு மனுஷன் உடனே நம்ப மாட்டான். என்ன அப்படி சொல்றாரு, மாற்றுக்கருத்துவங்க என்ன சொல்றாங்க, மாற்றுக்கருத்துவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் இருக்குது, அந்த விளக்கத்தை தேடி போவான். நான் யார் விளக்கத்தையும் கேட்க மாட்டேன், ஹதீஸை மறுத்துட்டாரா நான் மறுப்பேன் அப்படின்னா, அப்ப ஹதீஸ் மேல உனக்கு நல்லெண்ணம் இல்லை, ஹதீஸ் மேல உனக்கு ஈமான் இல்லை, ஒரு ஆள் மேலதான் ஈமான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க உள்ளத்துல இருக்குது, அது ஒரு நம்பிக்கை. நம்ம எங்க போய் பார்க்கறது, இவர் சொன்னா சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயலாமையில மக்கள் அப்படி நம்பி விடுகிறார்கள். ஆனா மக்கள் அப்படி நம்ப கூடாது, அதுக்கு பேர் தான் தக்லீது. எதுக்கு பேர் தக்லீது, சொன்னா சரியா தான் இருக்கும், போனா சரியா தான் இருக்கும், அப்படின்னு தெளிவாக வகிக்கு எதிராக வந்து நிற்கும் போதும் உலமாக்கள்லாம் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் தரும் போதும் கூட அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சுக்கிட்டு அந்த நபிமொழிக்கு எதிராக பேசக்கூடிய ஆட்களோட போய் சேர்றது, அவங்களோட போய் தோல் கொடுக்கறது, கூட்டணி அமைக்கிறது, ஹதீஸுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடியவர்களை எதிர்க்கிறது, அது வந்து ஈமான் கொண்டவங்க செய்கிற வேலை இல்லை. இதையெல்லாம் எல்லாம் இங்கே தெளிவுபடுத்துகிறான். இப்போ நான் ஒரு சில வசனங்களை சொல்லி காட்டுறேன். குரான் மட்டும் வகி இல்லை, குரான் அல்லாத இன்னொரு வகி இருக்குதுங்கிறத குரானே சொல்லுது. அதுதான் ரொம்ப அற்புதம். குரான் மட்டும் வகி இல்லை, குரான் அல்லாத வகி இருக்குதுங்கிறத அல்லாஹ் குரான்லேயே சொல்கிறான். உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள். 2 அத்தியாயம் 143 வசனம், அதில் அல்லாஹ் பக்ராவுடைய அந்த ஆரம்பத்தில் சொல்கிறான். 143 வசனம் பக்ராவில் ஆரம்பத்தில் இல்லை. கது நரா த கல்லுப வஜீக்க ஃபிஸ்ஸமா ஃபலன்னு வள்ளி எனக்கு கிபிலத்தன் தரலாகா. நபியே, வானத்தை நோக்கி உம்முடைய முகம் திரும்புவதை நாம் அறிவோம். ரசூலாவுடைய முகம் வானத்தை நோக்கி திரும்பிக்கிட்டே இருக்குது. எதுக்கு? அல்லாட்டந்து வகி வராதா, வகி வராதா, எதுக்கு திரும்புது? ஃபலன்னு வள்ளி எனக்க கிபிலத்தன் தரலாகா, நீங்கள் விரும்பக்கூடிய கிபிலாவை நோக்கி உங்களை நான் திருப்புவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சட்டத்தை போடுகிறான். இது எது சம்பந்தமா உள்ளது? ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முக்கத்தஸ் நோக்கி தொழுதாங்க. ஒரு 6 மாசம் காலம் தொழுதாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு விருப்பம் வருது, காபாவை நோக்கி தொழுதா என்ன? அது இப்ராஹிம் உங்களோட முதல் ஆலயம் இல்லை? இல்லை, அது பைத்துல் முக்கத்தஸ் அடுத்து கட்டப்பட்டது. உலகத்தில் முதல் முதல்ல கட்டப்பட்டது காபத்துல்லாதான். அப்ப காபாவை நோக்கி தொழுதா என்ன? நம்ம ஏன் பைத்துல் முக்கத்தஸ், அதை விட இது நல்லதே அப்படின்னு நபி அவர்கள் விரும்புகிறாங்க. ஆனால் அவங்க விரும்பினா செய்ய முடியுமா? நபியே விரும்பினா கூட செய்ய முடியாது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? வானத்தை நோக்கி பார்க்குறாங்க. யா அல்லாஹ், நான் விரும்புகிறேன், காபாவை நோக்கி தொழுக, நீ அதை சட்டம் போட, அதை சட்டமாக்க, அதை வகியாக்கேன் அப்படின்னு அல்லாட்ட கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? இனிமேல் நீங்கள் காபாவை நோக்கி தொழுங்க, பைத்துல் முக்கத்தஸ் நோக்கி தொழுக வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சட்டம் போடுறான். சரியா? இப்போ இதில் காபத்துல்லாவை நோக்கி தொழுவுங்கன்னு இறுதியா போட்ட சட்டம் குரான்ல இருக்குது. காபத்துல்லாவை நோக்கி தொழுவுங்க, பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுக வேண்டியது இல்லைன்னு அந்த சட்டத்தை மாத்தி காபத்துல்லாவை நோக்கி தொழுகணுங்கிற சட்டம் குரான்ல இருக்குது. ஆனா ஆரம்பத்தில் நபியர்கள் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதாங்களே, அப்ப அவங்க சுயமா செஞ்சாங்களா? காபத்துல்லாவை நோக்குறது சுயமா நோக்க முடியாதுன்னா பைத்துல் முகத்தஸ் அவங்க சுயமா நோக்க முடியுமா? அப்ப அதுவும் வகையின் அடிப்படையில் தான் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது வசனத்துல விளங்குது. அப்ப அது குரான்ல இருக்குதா? நபிக்கு பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுவுங்க அப்படின்னு சொன்ன கட்டளை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அது வஹி தான். ஆனா அந்த வஹி குர்ஆன்ல இருக்குதா? அப்ப அது குர்ஆன்ல இல்லை. அப்ப இந்த வசனமே தெளிவா சொல்லுது, குர்ஆன் அல்லாத வஹியும் இருக்கிறது. அல்ல, அப்படியும் இறை தூதருக்கு கட்டளை போட்டிருக்கிறான், வழிகாட்டி இருக்கிறான், போதனை செஞ்சிருக்கிறான், அது விளங்குது. அல்ல, இந்த கிபிலா விஷயத்தை சொல்லிட்டு இது நிறைய பேருக்கு குழப்பமாகி போச்சு. என்னடா இந்த நபி வந்து 6 மாசத்துக்கு ஒரு கிபிலாவை பின்பற்றினார், இப்போ இன்னைக்கு மாறிட்டாரே, நிறைய பேருக்கு அது பெரிய விஷயமா இருக்குது. அல்லாஹ் சொல்றான், வமா ஜஅல்னல் கிபிலத அல்லதி குன்த அலைஹா இல்லா லிஅலம மை யத்தபியு ரசூல மிம்மை யன்கலிபு அலா அகிபை. நபியே, நீங்க முன்னாடி இருந்தீங்கல்ல ஒரு கிபிலா, இப்படி ரெண்டு கிபிலாவை ஏற்படுத்தினது எதுக்கு தெரியுமா? ஆரம்பத்தில் ஒரு கிபிலா, அப்புறம் ஒரு கிபிலா, எதுக்கு? இந்த தூதரை பின்பற்றுபவன் யார், இந்த ரசூலை பின்பற்றுபவன் யார், அல்ல இந்த தூதருக்கு பின்பற்றாம என்னடா இவர் மாறி மாறி பேசுறாரு என்று இதை ஒரு இசுவாக ஆக்கி கொண்டு வந்த வழியிலே போகக்கூடியவன் யார் என்று நம்ம சோதிக்கிறதுக்காகத்தான் இதை ஏற்படுத்தணும் அப்படின்னு வேற அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த விஷயத்துல நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்ப டாபிக் என்ன, தூதரை பின்பற்றுறதா இல்லையாங்கிறது தான். அப்ப வஹி அல்லாத ஒரு கட்டளை இருக்குது, அது என்னது? வஹி. அதான் நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்கள், சரியான நபிமொழிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி பக்ரா 2 அத்தியாயத்தில் நோம்பு. இப்போ நோம்புடைய சட்டம் என்ன? பகலில் சாப்பிடக்கூடாது, பருகக்கூடாது, மனைவியுடன் சேரக்கூடாது பகல் நேரங்களில். ஆனால் முன்னாடி ஒரு சட்டம் இருந்துச்சு, என்னென்னா மனைவியுடன், அதாவது இரவு நேரங்கள்லையும் மனைவியோடு சேரக்கூடாது. இப்போ வந்து நமக்கு பகலில் தான் சேரக்கூடாது மனைவியோட. இப்போ நோம்பு திறந்தாச்சு, சாப்பிடலாம், பருகலாம், மனைவியோடு சேரலாம். ஆனால் முன்னாடி சட்டம் இருந்துச்சு, என்ன சட்டம்? இரவு நேரத்திலையும் மனைவியோடு சேரக்கூடாது. அப்படின்னா என்ன, ரமலான் மாதம் முழுக்க விலகிதான் இருக்கணும், இரவானாலும் சரி பகலானாலும் சரி. அப்படி சட்டம் இருந்துச்சு. அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான், ஃபல் ஆன பாஷிரு உன்னும் லைலத்த சியாமி ரஃபசிலா நிசாயிக்கும், உங்கள் மனைவிமார்களுடன் இரவிலே நோன்புடைய காலங்களில் இரவிலே நீங்கள் ஒன்று கூடுவது உங்களுக்கு ஹலாலாக்கப்படுகிறது. இப்ப ஹலாலாக்கப்படுகிறது, ஏன்னா உங்களுக்கு நீங்களே அநியாயம் பண்ணிக்கிறீங்க, உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியல, அது தெரியுது. ஃபல்லான பாஷிரு உன்ன, இப்ப இருந்து நீங்க இரவுல மனைவியோட சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இரவு நேரத்தில் மனைவியோட நோம்புடைய காலத்தில் சேரலாம் அப்படிங்கிற கட்டளை குரான் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்துச்சுல ஒரு சட்டம், இரவு நேரத்திலையும் சேரக்கூடாதுன்னு, அது குரான்ல இருக்குதா? அது குரான்ல இல்ல. அப்ப எங்க குரான் மட்டும்தான் வைன்னு சொன்னா, அப்ப அந்த கட்டளை எங்க? அது எப்படி நபிக்கு வந்துச்சு? அது இருக்குதுன்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான், ஆனா அந்த கட்டளை குரான்ல இருக்குதா? இப்படி ஒரு கட்டளை நபிக்கு போட்டோம், நம்ம சட்டமாக்கணுங்கிற விஷயத்தை சொல்றான், ஆனால் அந்த உத்தரவு குரான்ல இருக்கா? இரவு நேரத்தில் மனைவியோடு சேரக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கிறான்னு கேட்டா கிடையாது. அப்ப இதுவும் என்ன காட்டுது? குரான் அல்லாத ஒரு வகி இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஏன்னா இதெல்லாம் பேச வேண்டிய மேட்ரு. அடுத்து 58வது அத்தியாயம் 8வது வசனம், அது அல்லாஹ் சொல்லுகிறான், அலம் தர இளல்லதீன நுஹு அனி நஜுவா சும்மை அவுதுன லிமா நுஹு அன்ஹு, ரகசியம் பேசக்கூடாது என்று இவர்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள், தடுக்கப்பட்ட பிறகும் மறுபடியும் ரகசியம் பேசுகிறார்கள், நபியை இவர்களை நீர் பார்த்தீரா? அல்லாஹ் ஆரம்பத்தில் ரகசியம் பேசக்கூடாது, மொத்தத்தில் யாருமே ரகசியம் பேசக்கூடாதுன்னு தடை பண்ணியிருந்தான், அதை நிறைய பேர் மீறுறாங்க. அல்லாஹ் இப்படி மீறுறாங்கிற விஷயத்த குர்ஆன்ல சொல்றான். ஆனா ஆரம்பத்தில் ரகசியம் பேசக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சுங்கிறத அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையிலிருந்து விளங்குறோம். ஆனா அந்த சட்டத்தை அல்லாஹ் குர்ஆனிலே போட்டிருக்கிறானா? குர்ஆன்ல போடல, அது குர்ஆன்ல இல்லை. ஆனா சட்டம் இருந்திருக்கு, அது குர்ஆனை படிக்கும்போது நமக்கு தெரியுது. அப்ப அது வகியா இல்லையா? அப்ப குர்ஆன் அல்லாத வகி இருக்குது. இது மாதிரி நிறைய 3வது அத்தியாயம் 124வது வசனத்துல, இது தகூலுல் மூமினீன், நபியே நீ பத்ரு போர்க்களத்துல மூமின்களை பார்த்து சொன்னீர், அல்லை எக்ஃபியக்கும் அயுமித்தக்கும் ரப்புக்கும் பி சலாசத்தி ஆலாஃபிம் மினல் மலாயிக்கா, உங்கள் இறைவன் 3000 மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான் என்று நீங்கள் மூமினிடத்திலே சொன்னீரே, அதை நினைத்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பத்ரு போர்க்களத்துல, அல்லாஹ் உங்களுக்கு 3000 மலக்குமார்களை இறக்கி உதவி செய்வான் அந்த போர்க்களத்தில் அப்படின்னு சொன்னாங்க. நபி சொன்னாங்கிறது எல்லாம் எடுத்து சொல்றான். ஆனால் நபிக்கு இது அல்லாஹ் குர்ஆனில் சொன்னானா? குர்ஆனில் எங்கேயாவது 3000 மலக்குமார்கள் கொண்டு நபி உங்களுக்கு உதவி செய்வோம்னு பத்ர் போர்க்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நபிக்கு சொன்னானா? அதை கேட்டால் நபி மூமின்கள்ட்ட சொன்னாங்க? இல்லை, குர்ஆனில் சொல்லலை அல்லாஹ். குர்ஆன் அல்லாத முறையில் நபி இடத்துல அப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அப்போ குர்ஆன் அல்லாத வகி இருக்குது. இது மாதிரி 59வது அத்தியாயம் 5வது வசனத்தில், ஹைபர் போர்க்களத்தில் சஹாபாக்கள் பேரித்த மரங்களை எல்லாம் வெட்டினார்கள். பொதுவாக மரங்களை வெட்டக்கூடாது போர்க்களத்தில், ஆனால் ஒரு சில நேரங்களில் தேவை ஏற்பட்டால் அப்போ அல்லாஹ்வுடைய அனுமதியோடு வெட்டலாம். அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான் குர்ஆனில், ஒமா மா கத்தாத்துமின் லீனத்தின் அவ் தரக்துமுஹா காயிமா, எந்த பேரித்த மரத்தை நீங்கள் வெட்டினாலும் வெட்டாமல் விட்டாலும் அல்லாஹ் உசூலியா ஃபபி இதுனில்லா, அது அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நடந்தது. அப்போ ஹைபர் போர்க்களத்தில் ரசுல்லாவுடைய உத்தரவுப்படி சஹாபாக்கள் மரங்களை எல்லாம் வெட்டினார்கள், அது அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நடந்துச்சுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் குர்ஆனில் எங்கேயாவது நபியவர்களை பார்த்து மரங்களை நீங்கள் வெட்டலாம் இந்த போர்க்களத்தில்ன்னு அல்லாஹ் சொன்ன மாதிரி ஏதாவது உத்தரவு குர்ஆனில் பார்க்க முடியுமா? இல்லை. அப்போ இதுவும் என்ன காட்டுது? குர்ஆன் அல்லாத வகி இருக்குது, குர்ஆனே சொல்லுது. அப்போ ஒரு ஆள் குர்ஆன் தான் வகி, குர்ஆன் தான் வகிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணாருன்னு சொன்னால் அவர் குர்ஆனையும் நம்பலன்னு அர்த்தம். அவர் குர்ஆனே அவர்கிட்ட இல்லை, குர்ஆன் சொல்றதை நம்பணுமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள். அது மாதிரி 6வது அத்தியாயம் 63வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், வயது அசர் நபி விலா பாலி அசவாஜிஹி ஹதீசா, நபி தன்னுடைய மனைவிமார்களில் ஒருவரிடம் ஒரு ரகசியத்தை சொன்னார், ஆனால் அந்த மனைவி நபி ரகசியமாக சொன்னால் அதை பாதுகாக்கணும்ல, நபி மனைவிமார் ஒருவரிடத்துல ஒரு மனைவி இடத்துல ரசூல் சல்லாஹ் ஒரு ரகசியத்தை சொல்றாங்க. ஆனால் அந்த மனைவி என்ன பண்ணாங்க? அதை போய் வேற ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. பெண்களுடைய குணம் இருக்குமா இல்லையா? சில நேரம் சொல்லுவோம், இது வந்து அமானிதம், யார்த்தையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்ல, அடுத்த ஆள்கிட்ட போய் இது அமானிதம், யார்த்தையும் சொல்லிடாதீங்க, இப்படியே இது அமானிதம் அமானிதம் சொல்லியே உலகம் பூரா சுத்திட்டு வந்துடும். அப்ப என்ன அமானிதம்? யார்த்தையும் சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லியே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி போயிடுது. நபி ஒரு ரகசியம் சொல்ல அது பாதுகாக்காம வேறொரு ரசூலாவுடைய மனைவி இடத்துல அந்த ரகசியத்தை இவங்க சொல்லிடுறாங்க. இது நபிக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அல்லாஹ் காட்டி கொடுக்குறான். அந்த மனைவி இடத்துல ரசூலாவே என்ன செஞ்சாங்கன்னா, நான் உன் ரகசியம் சொன்னேனே அதை நீயே போய் சொன்ன, நீ அது அங்கே போய் என்ன சொன்னன்னு தெரியுமா? அதையும் ரசூலுல்லாஹ்வங்க சொல்கிறாங்க, நீ இப்படி இப்படி சொன்னியா, இப்படி இப்படி பேசுனியா. அவங்களுக்கு வந்துச்சு ஆச்சரியம். மன் நம்பாதா குரான்ல உங்களுக்கு யார் இதை சொன்னா? நாங்க இப்படி ரகசியமா குசு குசுன்னு பேசும்போது யாருமே இல்லையே, உங்களுக்கு இது எப்படி தெரியும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நபியே கால நப்பானியல் அலீமுல் ஹபீர், அனைத்தையும் அறிந்தவன் தெரிந்தவன் எனக்கு இதை அறிவித்தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தானா இல்லையா? இத குர்ஆன்லயா சொல்லி கொடுத்தான்? இந்த மாதிரி உங்க மனைவி இப்படி ரகசியம் பேசுறாங்கம்மா, எங்கேயா குரான்ல ஒரு வசனம் இருக்குதா? ஒரு வசனமும் இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான். அப்ப குரான் மட்டுமா வஹி? குரானும் வஹி, குரான் அல்லாத வஹி இருக்கு. நிறைய பேசி இருக்கிறான் அல்லாஹ், குரான் அல்லாத வழியில நிறைய பேசியிருக்கிறான். இப்ப வந்து குரான் வசனங்கள்ல நம்ம பார்த்தோம், ஒரு சில ஹதீஸ்களை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு அறிஞ்சுக்கிறோம். ஒரு சில ஹதீஸ்கள்ல இதனுடைய விளக்கங்கள் இருக்குது, அது வந்து கிட்டத்தட்ட நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு சஹியான ஹதீஸ், சுஹைப் அர்னாவுத் அவர்கள் சஹின்னு சொல்லியிருக்கிறாங்க. நபி சொன்னதாக வருது, அலா அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், இன்னி ஊத்தீதுல் கிதாபவும் இஸ்லாஹுமாஹு, நான் வேதம் வழங்கப்பட்டிருக்கிறேன், அந்த வேதத்தை போன்ற ஒரு விஷயமும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நபி சொல்கிறாங்க, வேதமும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கு, வேதம் மட்டும் வழங்கப்படல, மிஸ்லஹு மஹு, அந்த வேதத்துடன் அது போன்ற இன்னொன்றும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம குரான் மட்டும் அல்ல எனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. நபி அவர்கள் சொல்றாங்க, அலா மறுபடியும் சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னி ஊத்தித்துல் குரான் ஓ மிஸ்லஹு மஹு, நான் குரான் வழங்கப்பட்டிருக்கிறேன், அது போன்று அதனுடன் குரானோடு அது போன்று இன்னொன்றும் வழங்கப்பட்டிருக்கிறேன். ரெண்டு முறை நபி அவர்கள் சொல்றாங்க. இதை சொல்லிட்டு சொல்றாங்க, யூசிக்கு ரஜுலுன் சபான நல அரிக்கத்திகி, ஒரு மனுஷன் பின்னாடி வருவான், என்னன்னா வயிறு நிறைய தின்றுட்டு சேருக்கு மேலே எப்படி உட்காந்து சாஞ்சுக்கிட்டு அவன் சொல்லுவான், ஃபமா வஜத்தும் அலைக்கும் இல்லை குரான், குரானை பிடிங்குங்க. எப்போ நல்ல வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டு ஏன் சொல்றாங்க? அந்த ரசுல்லா சொன்னதுக்காக அலைஞ்சு திரிஞ்சு சுத்தி லோலோன்னு திரிஞ்சு ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி அலைஞ்சிட்டு வந்தாங்க, அவங்களுதான் கஷ்டம் தெரியும். ஆனா அந்த நபி சொன்னதை ஒரு இது இல்லாம ஏசி ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு நல்ல நல்ல சாப்பிட்டுட்டு சேருக்கு மேல காலுக்கு மேல காலை போட்டுட்டு அலைக்கும் இல்ல குரான், குரானை பிடிங்க, ஃபமா வஜத்தும் ஃபீஹி மின் ஹலால், அதுல ஏதாவது ஹலான்னு வந்தா எடுத்துக்கோங்க, ஒமா வஜத்தும் ஹராம், அதுல ஏதாவது ஹராம் வந்தா ஹராம் எடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு குரான் அல்லாம வேற யாரு சொன்னாலும் எங்கிட்ட இருந்து வந்தாலும் நபி சொன்னதா இருந்தா கூட அதை எடுக்காதீங்க என்று ஒரு மனிதன் சொல்லும் நிலை வரலாம். நபி அவர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க. ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க, குரான் மட்டும் எடுங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நிலை வர வேண்டாம், குரான் மட்டும் அல்ல எனக்கு தரல, அது போன்று இன்னொன்றையும் அல்ல எனக்கு தந்திருக்கிறான். இது சரியான ஹதீஸ். அதுமா அபுதாவுதுல 3161 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் பரவாயில்ல, இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நல்ல ஹதீஸ். அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ரசூல்லா கூடயே இருப்பாங்க, ரசூல்லா என்னென்னலாம் சொல்றாங்களோ எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. குந்து அக்துபு குள்ள செய்யின் அஸ்மா ஆகும் என் ரசூல் இல்லா, ரசூல்லாட்டிருந்து கேட்குற எல்லாத்தையும் நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். கரெக்டாக போய்கிட்டு தான் இருக்குது. திடீர்னு குறைசிகள் சில பேர் வந்து, ரசூல்லா மனுஷர் தானே, அவர் கோபத்தில் ஏதாவது பேசுவார், சந்தோஷத்தில் மனுஷங்கிற அடிப்பில் எதையாவது பேசிடுவார், அதை போய்கிட்டு நீ எழுதிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் எழுதுற இப்படியா செய்கிறது? ஒரு ஆள் பேசுனா எல்லாத்தையுமே உட்காந்து எழுதுறது? அவர் மனுஷர் இல்லையா? கோபத்தில் ஏதாவது தப்பாக பேசிட மாட்டார், சந்தோஷத்தில் ஏதாவது மாற்றி பேசிட மாட்டார் அப்படின்னு சந்தேகத்தை கிளப்பி விட்டு போயிட்டாங்க. இவர் நிப்பாட்டிட்டார், சந்தேகத்தை கிளப்பிட்டா முடிஞ்சு போச்சே, அவ்வளவுதான், ஒரு சந்தேகத்தை கிளப்பிட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த மாதிரி கிளப்பி விட்டோடனே அவரை நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டிட்டு ரசுல்லாட்ட வந்து, நல்லவேளைக்கு ரசுல்லாட்ட வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி குறைசிகள் சில பேர் சொல்றாங்க, நீங்க மனிதர் தான், கோபத்தில் ஏதாவது பேசிடுவீங்க, சந்தோஷத்தில் ஏதாவது பேசிடுவீங்க. அப்ப நபி சொன்னாங்க, உக்து, நான் சொல்றத பூரா எழுது. உண்மை ஹக்கு என்று இங்கே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். துவா செஞ்சிருக்காங்க ஹதீஸுக்காக. யாரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நபியுடைய துவா இருக்குது. ஏன் அதுவும் வகையில் தெளிவு அகமதுல இருக்கு. 20608 ஹதீஸ், நபி அவர்கள் சொல்றாங்க, நல்லவர் அல்லாஹ் இம்ரான், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஏன்னா சாதாரண வேலை இல்லைல்ல, நபியுடைய ஹதீஸை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிறது, அது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம். இன்னைக்காவது நிறைய வசதிகள் வாய்ப்புகள் வந்துருச்சு, ஆனா ஒட்டகமும் கழுதையும் குதிரையும் இருந்த அந்த காலத்துல, உணவு இல்லாம பஞ்ச பட்டினியில திரிஞ்ச அந்த நேரத்துல, அதுவும் இந்த மாதிரி பாலைவனங்கள்ல தெரு தெருவா அலைஞ்சி நபி மொழிகளை திரட்டி, அது எவ்வளவு பெரிய வேலை. நபி துவா செஞ்சாங்க, நல்லர் அல்லாஹ் இம்ரான், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் புரியட்டும். சமயம் இன்னா ஹதீசன், நம்மிடம் ஒரு ஹதீஸை அவர் கேட்கிறார். ஃபஹஃபிலஹு, அதை மனனமிட்டு, ஹத்தா யுபல்லிகஹு கைரஹு, மற்றவர்களுக்கு அவர் எத்தி வைத்து விடுகிறார், இவருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அப்ப ஹதீச நபிமொழிய நம்ம மனப்பாடம் பண்ணி மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய துவா நமக்கு இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் சொல்லி கண்டிப்பா அல்லாஹ் அருள் புரியவான். அந்த மாதிரி நம்ம செஞ்சா, அதை விட்டுட்டு அந்த ஹதீஸை போய்கிட்டு நம்ம விளையாடிக்கிட்டு இருந்தா, அதை நம்ம இஷ்டத்துக்கு நாளுக்கு நாள் மறுத்துக்கிட்டே தெரிஞ்சா, அப்ப நபியுடைய துவா கிடைக்குமா? துவா கிடைக்காது. அப்ப நம்முடைய வழியும் நாசமா போயிடும், வழிகட்டை நோக்கி நம்ம போயிருவோம். அது மாதிரி புகாரியில 105 ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜத்துல் விதா கடைசி உரை இருக்குல்ல, உங்களுடைய ரத்தங்கள், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய ஒரு முஸ்லீமுடைய மானம், மரியாதை, கண்ணியம், இதெல்லாம் புனிதமானதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இந்த உரையை ஆற்றி விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது குர்ஆனா, அது ஹஜ்ஜத்துல் விதாவில் நபி அவர்கள் ஆற்றிய என்ன குர்ஆனா, ஒரே உபதேசங்கள் தான், ஹதீஸுகள் தான். அதை சொல்லிட்டு நபி அவர்கள் சொன்னாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், லீ யுபல்லிகு ஷாஹிதுல் லீ யுபல்லிகு ஷாஹிது மின்குமுல் காயிப, உங்களில் வந்தவர் வராதவருக்கு இதை எடுத்து வைத்து விடுங்கள், எத்தி வைத்து விடுங்கள். அப்ப நபி நமக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க, என்ன உத்தரவு, ஹதீஸ்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதை மனப்பாடம் விடணும், அதை மக்களுக்கு எத்தி வைக்கணுமே தவிர, அதை போய்கிட்டு மறுத்துக்கிட்டு தூக்கி எறிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிராக வந்து நின்றுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு குணத்துல நம்ம வந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் வந்து குர்ஆன் அல்லாத வகி நிறைய இருக்குதுங்கிறது வந்து பல சம்பவங்கள்ல, புகாரி முஸ்லீம்லேயே நிறைய சம்பவங்கள் தெளிவுபடுத்துகிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களையும், இனி இது தொடர்பாக இனி சம்பந்தப்பட்ட பல விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாள்களிலே ஒவ்வொன்றாக அறிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அலஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.